الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه اللذيذ بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس صدق الله العلي العليم عن علي بن أبي طالب رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا فعلت أمتي 15 خصلة حل بها البلاء قيل وما هي يا رسول الله قال إذا كان المغنم دولا والأمانة مغنما والزكاة مغرما وأطاع الرجل زوجته وعك أمه وبر صديقه وجفا أباه إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام ألوت أرلالن نغرت أنبديون ماهية يلام اللهم سبحانه وتعالى وكي بغلنيت صلاة النم كرنيم سلام النم إداتمم எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபீன்கள் நாளை கியாமம் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமாம் பள்ளிவாயிலே இஹ்திகாஃபுடைய நியத்துடன் வீட்டிற்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து எனும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யார் ஜும்மாவுடைய நேரத்தில் இன்னொருத்தருடைய பிடரிய கடந்து கொண்டு, அதாவது இன்னொருத்தரை கடந்து கொண்டு முன்னுக்கு வருவாங்கன்றா, இவங்க நரகத்துக்கு போறதுக்கு ஒரு பாலத்தை போட்டுக் கொள்ளட்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறான். கடந்து வரக்கூடியவங்க நரகத்துக்கு போறதுக்கு ஒரு பாலத்தை போட்டுக்கொள்ளட்டும். ஏன் இது ஆரம்பத்தில் நான் ஞாபகம் ஊற்றேன்டா, பின்னால வாரவங்க முன்னுக்கு இடம் இருக்குது என்று தெரிஞ்சா எப்படியும் கடந்து வரத்தான் செய்வான். ஒரு வகையில் அவங்க நரகத்துக்கு போறதுக்கு காரணமா நாங்க ஈக்கிறோம் என்பதனாலதான் ஆரம்பத்திலே ஞாபகம் ஊட்டிக்கொண்டேன். நாங்கெல்லாம் முன்னுக்கு உட்கார்ந்துட்டோம்டா, பின்னால வரவங்க அப்படியே தொடர்ந்து பின்னால உட்காருவான். நோயாளிகள், ஏலாதவங்க, வயசாளிகள் சாஞ்சு கொண்டிருக்கிறதுல பிரச்சனை, அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் நெருங்கி உட்காரும். மேல் மாடிலே மேடம் இருக்கு, மேல் மாடிலே போய் உட்காந்துக்கும். அல்லாஹ் கிருப செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே நிறைய படைப்புகளை படைத்திருக்கிறான். அவைகளில் சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். அல்லாஹால் படைக்கப்பட்ட மனிதர்கள் உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை எந்த முறையில் கழிக்க வேண்டும் என்ற விடயத்தை மக்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி, மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா காலத்துக்கு காலம் நபிமார்கள், ரசூல்மார்கள் அவர்களுக்கு வேதங்களும் சுஹஃபுகள் என்று சொல்லக்கூடிய ஏடுகளையும் கொடுத்து அல்லாஹ் மக்களுக்கு ஞாபகம் ஊட்டிக்கொண்டிருந்தார். யாரெல்லாம் அந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் வேதங்களிலும் ஏடுகளிலும் சொல்லப்பட்ட விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்களோ அவர்கள் உலகத்திலே வெற்றியாளர்களாக மாறினார்கள். உலகத்தினுடைய வாழ்க்கை இன்பகரமானதாக சந்தோஷமானதாக அமைந்தது என்ற விடயத்தையும், நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு உயர்தரமான சுவர்க்கம் இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய இன்பங்களை அவர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும், யாரெல்லாம் அந்த குர்ஆனிலும் ஹதீஸ் அதாவது நபிமார்களும் ரசூல்மார்களும் வேதங்களிலும் ஏடுகளிலும் சொல்லப்பட்ட விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கலையும், தாங்கள் நினைத்த பிரகாரம் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு ஷைத்தானுக்கு வழிபட்டு யஹூதி நசாராக்களுடைய முறைகளை பின்பற்றி யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் அவர்களுக்கு உலகத்தினுடைய வாழ்க்கை கைசேதமானதாக அமைந்தது, வேதனைக்குரியதாகவும் சோதனைக்குரியதாகவும் அமைந்தது. அது மாத்திரமல்ல, நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கிறது, வேதனை இருக்கிறது என்ற விடயத்தையும் கடைசியாக அனுப்பப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்த குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். நாம் குர்ஆனை பிறட்டி படிப்போம் என்றால், குர்ஆனை பிறட்டி ஓதுவோம் என்றால், முன்னைய நபிமார்களுடைய உம்மத்தினர்களுடன் நான் இவ்வாறு நடந்து கொண்டோம், அவர்கள் இவ்வாறான பாவமான காரியங்களை செய்தார்கள், இதனால் நாம் அவர்களுக்கு இவ்வாறான தண்டனைகளை இறைக்கினோம் என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு விடத்தம் மாத்திரம் சொல்லவில்லை, பல விடத்தங்கள். குர்ஆனை திரட்டி ஓதி பார்த்தால் தெளிவாகவே விளங்கும் பல விடத்தங்கள். ஒரே சம்பவத்தை அல்லாஹ் பல விடத்தங்கள் திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி சொல்லுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒரு நபியுடைய உம்மத்தினர்கள் தங்களுக்கு ரஹ்மத்துடைய மழை பெய்ய இருக்கிறது என்று மழை மேகத்தை பார்த்து அவர்கள் கணித்துக் கொண்டார்கள். ரஹ்மத்துடைய மழை பெய்ய இருக்கிறது, பெய்ய வர இருக்கிறது என்று மேகத்தை பார்த்து கணித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த மழை மேகத்தில் இருந்து கல்மாரிகளை பொழிய வைத்து அவர்களை அழித்தான், நாசமாக்கினான் என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாகவே சொல்லுகிறான். இருவர் நபியுடைய உம்மத்தினர்கள், அவர்களை அல்லாஹ் பூமியிலிருந்து வான் வரைக்கும் உயர்த்தி வானத்திலிருந்து அடுத்த பக்கமாக கொட்டி கீழே போட்டான் என்று கூட குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் இந்த சம்பவங்களை ஏன் ஞாபகம் ஊட்டுகிறேன் என்றால், நம் குர்ஆனை பிறடி பார்த்தால் இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சம்பவம் சம்பவமாக, உதாரணம் உதாரணமாக, நிகழ்வு நிகழ்வுகளாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒரே சம்பவத்தை பல விடத்தை மடக்கி மடக்கி சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறான், எதற்காக வேண்டி சொல்லுகிறான், இதை சிந்திக்கக்கூடியவர்கள் நம்மில் இல்லை என்று சொல்வதற்கும் இல்லை, இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சம்பவங்களை ஏன் சொல்லுகிறான் என்றால், உதாரணமாக சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், இந்த முன்னைய நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் இன்னென்ன பாவமான காரியங்களை செய்தார்கள், அதனாலே அல்லாஹ்வுடைய சோதனைகளும் வேதனைகளும் அவர்களுக்கு இறங்கியது. இதே மாதிரி நீங்களும் பாவமான காரியங்களை செய்வீர்கள் என்றால், அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து நபியுடைய வாழ்க்கையை புறக்கணித்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், உங்களுக்கும் இதே வேதனைகளும் இதே சோதனைகளும் வரும் என்ற விடயத்தை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இந்த சம்பவங்களை தெளிவாகவே நமக்கு சொல்லுகிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சம்பவங்கள் நமக்கு மத்தியில் சொல்லப்படக்கூடிய நேரத்தில், சம்பவங்கள் நமக்கு மத்தியில் சொல்லப்படும் என்றால், நாம் சொல்லுகிறோம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு செல்கிறோமே ஒழிய, ஏன் இவைகளை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகிறான், ஏன் இவைகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறான் நமக்கு என்ற விடயத்தை சிந்திக்கக்கூடியவர்கள் நம்மிலே குறைவானவர்களாகத்தான் இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இன்று நாம் இருக்கக்கூடிய நிலைமை, நாம் இருக்கக்கூடிய நிலைமை, அதாவது முழு உலகத்திலும் உள்ள முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நிலைமை, குறிப்பாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய நிலைமை, நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் என்று கிடையாது. எங்க எல்லாருக்கும் தெரியும், மீடியாவை திறந்து பார்த்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாட்டு நடப்பு நாட்டினுடைய நிலைமை நம் அனைவருக்கும் தெரிந்த விடயமாகத்தான் இருக்கிறது. அன்றாடம் பிரச்சனைகளும் அன்றாடம் நிம்மதி இல்லாத தன்மை, நமக்குண்டு சொந்தமான நமக்குரிய இடங்கள் கூட, நம்முடைய வணக்கத்தலங்கள் கூட எரிக்கப்படக்கூடிய நிலைமை, நம்முடைய வணக்கத்தலங்கள் நம்முடைய கையை விட்டு அந்நியர்களுக்கு செல்லக்கூடிய நிலைமை, மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ளணும், சில விடயங்களை இந்த இடத்திலிருந்து தெளிவா பேசுறது கேளாது. அப்படின்னு அதை தெளிவா பேசினா எனக்கு என்ன நடக்கும், என்ன முடிவு ஏற்படும் என்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால சில விஷயங்களை தொட்டுட்டே போறோம், தெளிவா சொல்றது கேளாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
இன்று பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கு நான் சில விடயங்களை சொல்லுகிறேன். அதாவது ஒரு 10-15-20 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள நிலைமையும் தற்போது இருக்கக்கூடிய நிலைமையும் எவ்வளவு மாற்றமான ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறேன். நம்ம இருக்கக்கூடிய வயோதிப்பர்கள், நம்ம இருக்கக்கூடிய மூத்தவர்கள் வயோதிப்பர்களிடத்தில் கேட்டு பார்த்தால், ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய நாட்டு நடப்பு, நாட்டு நிலைமை எவ்வாறு இருந்தது, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எவ்வாறு இருக்கிறது, இவைகளுக்கு காரணம் என்ன, ஏன் இவைகள் உண்டாகிறது, இவைகளை இல்லாமலாக்கிறதுக்கு முடியாதா என்ற விஷயத்தை கொஞ்சம் நாங்கள் சிந்திச்சு பார்க்கிறது இந்த நேரத்தில் எங்க ஒவ்வொருத்தருக்கும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் தொழில்நுட்பத்தில் முன்னறிவிக்கிறோம், தொழில்நுட்பத்தில் முன்னறிவிக்கிறோம், நல்லாவே முன்னறிவிக்கிறோம். அதை எவ்வளவு கணிப்பிட்டு சொல்றது கேளா. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள தொழில்நுட்பத்தினுடைய நிலைமையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையும் வச்சு பார்க்கும் பொழுது நாங்கள் நல்லாவே முன்னறிவிக்கிறோம். எவ்வாறு தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருக்கிறோமோ இது மாதிரி பாவத்திலும் நாங்கள் முன்னேறித்தான் இருக்கிறோம். அதனால் அல்லாஹ்வுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் எதிர்நோக்கியவர்களாக இருக்கிறோம். உதாரணமா ஒன்று சொல்லணும், நாங்க எப்படி முன்னறிவிக்கிறோம், பாவத்திலையும் எப்படி முன்னறிவிக்கிறோம். உதாரணமா பாருங்க, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் நம்ம இருக்கக்கூடிய வயோதிபர்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஊர்ல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான செய்தி ஒன்று பார்க்கணும்டா. நாங்க 20-30 வருஷத்துக்கு முன்னால ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர், அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் இடத்துல ஒரே ஒரு டிவி தான், இத ஊருக்கு நடுவுல வச்சு இதுல போட்டு அந்த விஷயங்களை பார்ப்போம். உதாரணமா எங்கள்கிட்ட முக்கியமான செய்தி சொல்றது, இலெக்ஷன் காலத்தில் அதுல கிடைக்கக்கூடிய அதனுடைய முடிவுகளை பார்க்கறது முக்கியமான செய்தி. அல்லது அப்படி இல்லைன்னா எங்கேயாவது பூகம்பம், எங்கேயாவது பிரச்சனைகள் நடக்குமெண்டா, இதெல்லாரும் ஊருக்கு நடுவில் வச்சு பெரிய ஒரு டிவி ஒன்று இருக்கும், அதை வச்சு நாங்க எல்லாரும் பார்ப்போம். இது 20-30 வருஷத்துக்கு முன்னாங்க நான் சொல்ற போயிருந்தா கொஞ்சம் வயோதிபர்கள் கேட்டுப்பாரு, நாட்டினுடைய நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்குள்ள நிலைமை அன்றைக்கு அப்படி இருந்துச்சு. அந்த நேரத்தில் அல்லாவுடைய உதவிகள், அல்லாவுடைய அருள், அல்லாவுடைய ரஹ்மத்து எல்லாமே சரியா கிடைச்சிச்சு. உதாரணமா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள் அவங்க சொல்லுவாங்க, இன்னென்ன மாசம் மழை பெய்யும் அப்படின்ட்டு மழை பெய்யும் மாசங்களை குறிச்சு சொல்லுவாங்க. ஆனா அந்தந்த மாசத்துல மழை பெய்யும், ஒரு சில மாசங்களை குறிச்சு சொல்லுவாங்க, அந்தந்த மாசத்துல மழை பெய்யும். அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, இன்னென்ன மாசம் மழை பெய்யும், இன்னென்ன மாசம் வெயில் அடிக்கும், இன்னென்ன மாசம் காத்தடிக்கும் அப்படின்னு மாதங்களை குறிச்சு கரெக்டா சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி மழையும் வெயிலும் எல்லாமே வரும். ஆனா இன்றைக்குள்ள அதே வாலிபர்கள், அதே வயோதிபர்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க, மழை எப்ப வரும், வெயில் எப்ப வரும் அப்படின்னு கேட்டு பார்த்தா அவங்க சொல்லக்கூடிய மாசத்துல மழை பெய்யும், சொல்லக்கூடிய மாசத்துல வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கக்கூடிய மாசத்துல மழை பெய்யுது. காலநிலைகள் கூட நமக்கு சாதகம் இல்லாமல் நமக்கு பாதகமான நிலைமையில் காலநிலை கூட செல்லுகிறது. நான் சொல்லிட்டு வந்த விஷயத்துல அப்ப ஊர்ல முக்கியமான விஷயம் பாக்குறேன்டா, ஒரே ஒரு டிவி இருக்கும், இதுல தான் முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இன்றைக்குள்ள நிலைமைய பாரு, ஒரு வீடு ஒன்று மண்ணால கட்டப்பட்டிருக்கும், அதாவது கூரை ஓலையால மேலப்பட்டிருக்கும், அதுக்கு மேலால பெரிய ஒரு எண்டனா வந்து தொங்கும். சரியா ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, மத்த நேரம் பத்தி சரியா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, ஆனா அவர்த வீட்டுல டிவி இருக்கும். அது நான் சொல்ல என்னண்டா, எவ்வளவு சீப்பா போய் எது வரைக்கும்டா, எங்க ஒவ்வொருத்தருடைய சேஃப்லையும் கூட இருக்கத்தான் செய்யுது. அன்றைக்கு ஒன்றே ஒன்றே இருந்துச்சு, பாவத்தில் பின்னுக்கு இருந்தோம், இன்றைக்கு பாவத்தில் முன்னுக்கு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சோதனைகளும் வேதனைகளும் எங்களை வந்து கொண்டு இருக்குது என்றதை சொல்றதுக்கு தான் இந்த ஒரு உதாரணத்தை உங்களுக்கு தெளிவாக வைக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, எல்லா விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, காலநிலை கூட எங்களுக்கு மாற்றமான காலநிலை. ஒரு 10-15 நாளை தொடர்ந்து தான் மழை பெய்யும். இதுக்கு முன்னால இருந்த ஒரு நிலைமையை பத்தி நாங்க கேட்டு பார்த்தோம்டா, நிச்சயமே பயங்கரமான நிலைமை, வெயில் அகோரமான வெயில் தாங்கிக் கொள்றது கேளா. எத்தனையோ விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலத்தில இருந்து சரியான அறுவடை எடுத்துக்கொள்றதுக்கு முடியாம அவங்க தங்கள் கடன் பட்டு விவசாயம் செய்தார்கள், அந்த கடனை கட்டிக் கொள்றதுக்கு இயலாத நிலைமையில் குடும்பத்துடன் சேர்ந்து தற்கொலை செய்யக்கூடிய நிலைமை கூட வந்திருக்கிற பயங்கரமான சூழல், நிம்மதியில்லாத தன்மை, பரக்கத்தின்மை. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இவைகள்லாம் ஏன் வருகிறது? அது ஒரு பக்கம் அப்படியே வச்சோம் உண்டா, நாளுக்கு நாள் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டே தான் போறோம். நாளுக்கு நாள் விலைகள் கூடிக்கொண்டே தான் போகுது. இன்றைக்கு ஒரு வேலை சுவர் பண்ணிட்டு நாளை போயிட்டு வாங்குறதுக்கு எல்லாம் சீனி தேவையில் 100 ரூபாண்டா இன்றைக்கு, நாளைக்கு அதே 100 ரூபாயா இருக்கும்னு சொல்லி போய் வாங்குறதுக்கு எல்லாம் நாளுக்கு நாள் விலைகள் கூடிக்கொண்டு போகுது. நாங்க இதெல்லாம் நடக்கச்சில நாங்க என்ன செய்யறோம்? ஒருத்தர் ஒரு சாரார் இன்னொரு சாரார விமர்சிக்கிறோம், ஏசுறோம், பேசுறோம். இதற்கு காரணம் இவங்க தான், இவங்களால தான் இது வருகிறது, இவங்க இல்லைன்னா இது வராது அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் இன்னொரு சார விமர்சிக்கிறோம், ஏசுறோம், பேசுறோம். ஒழிய இந்த விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய ஏன் இவைகள் வருகிறது? எதற்காக இவைகள் உண்டாகிறது? இவைகளை இல்லாமல் ஆக்குறதுக்கு முடியாதா? இல்லாமலாக்குறதுக்கு வழி கிடையாதா? இதை பத்தி சிந்திக்க கூடியவர்கள் நம்மிலே குறைவானவர்களாகத்தான் இருக்கும். அன்பார் இஸ்லாமிய சோழர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மதீனாவுடைய பஜாரில் பொருட்களுடைய விலைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போனிச்சு, நாளுக்கு நாள் கூடினுச்சு. வியாபாரிமார் நினைச்ச மாதிரி பொருட்களுடைய விலைகளை கூடிக்கொண்டு போனான். சஹாபாக்கள் போய் நபியிடத்தில் முறையிட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனாவுடைய பஜாரில் நாளுக்கு நாள் விலைகள் கூடிக்கொண்டு போகுது, நீங்க விலை நிர்ணயம் செஞ்சுட்டான், இன்ன பொருளுக்கு இன்ன விலை அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செஞ்சுட்டான். அப்ப நினைச்ச மாதிரி யாருக்கும் கூட்டுறதுக்கு இயலாது. விலை நிர்ணயம் செய்யப்பட்டா அதே விலைக்கு தான் விற்கணுமே ஒழிய அதோட கூட்டி விற்கிறதுக்கு இயலாது, குறைச்சு விற்கிறது அவரவர் விருப்பத்தில் உள்ளது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு சொன்னாங்க, என்னுடைய அருமை சஹாபாக்களே, இந்த விலையை கூட்டுறது குறைக்கிறது, அதாவது ரிஸ்க் கொடுக்கிறது இல்லாமல் ஆக்கிறது, இதெல்லாம் என்னுடைய பொறுப்புல கிடையாது, எனக்கு தரப்பட்ட விஷயம் அல்ல. இதெல்லாத்தையும் அல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறான். அவன் நினைச்ச விலையை கூட்டுறான், அவன் நினைச்ச விலையை குறைக்கிறான். அந்த கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ தெளிவாகவே சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினான். பேசுறது இவனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவன் இல்லைன்னா அந்த பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி நாங்க வாய்க்கு வரக்கூடிய விஷயங்களை ஏசுறோம் பேசுறோம். நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு சாரார ஏசி பேசி இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. எங்களுடைய முழு கவனமும் ரப்பின் பக்கம் திரும்பணும், அல்லாஹ்விடத்தில் திரும்பணும். அப்ப அல்லாஹ் எல்லாத்தையும் நமக்கு சாதகமாக மாத்தி தருவான் என்று சொல்லி அல்லாஹ்வே தன்னுடைய ஹதீஸ் புதுசியில தெளிவாகவே நமக்கு சொல்லி தருகிறான். அல்லாஹ் சொல்றான் ஹதீஸே குதுசியில, உலகத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்குது. நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு சாதகமான பாதகமான நிலைமைகள் உங்களுக்கு உருவாகும் என்ற கருத்தை அல்லாஹ்வே ஹதீஸே குதுசியில சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அன் அல்லாஹு லா இலாஹ இல்லான், வணங்கப்படுறதுக்கு தகுதியானவன் என்ன தவிர வேறு யாருமே கிடையாது, நான் தான் வணங்கப்படுறதுக்கு தகுதியானவன். மாலிக்குல் முலுக், அரசர்களுக்கெல்லாம் அரசன். உலகத்தில் எவ்வளவு பெரிய அரசர்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பேர் வந்துட்டான், எவ்வளவு பேர் இருக்கிறான், எவ்வளவு பேர் வரையிறான், எல்லாரையும் பார்த்து சொல்றான், அரசர்களுக்கெல்லாம் அரசன், மாலிக்குல் முலுக், அரசர்களுக்கெல்லாம் அரசன் நான் தான். இன்றைக்குள்ள சொல்றாங்களே, எங்களை உத்த ஆக்கள் இல்ல, நாங்க தான் பெரிய ஆக்கள். நாங்க நினைச்சா ஒரு சாராருக்கு பொருளாதார தடையை விதிக்கிறோம், இன்னொரு சாராருக்கு அள்ளி கொடுக்கிறோம். இன்றைக்கு சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடிய தலைவர்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள். அல்லாஹ் எல்லாரையும் பார்த்துத்தான் சொல்லுகிறான், எல்லா தலைவர்களுக்கும் தலைவர் நானாக இருக்கிறேன். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லா ஆட்சியாளர்களுடைய எல்லா தலைவர்களுடைய உள்ளங்களும் என்னுடைய கையில இருக்கிறது, என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் நினைக்கிறது தான் உலகத்தில் நடக்கும். ஒருத்தர் எங்களுக்கு அநியாயம் செய்யறாரா, இதுவும் அல்லாஹ்வுடைய முடிவு. ஒருத்தர் எங்களோட நல்லா நடந்து கொள்றாரா, இதுவும் அல்லாஹ்வுடைய முடிவுல தான் வருகிறது என்ற விஷயத்தை, இவங்க நல்லா நடக்கிறதும் எங்களுக்கு அநியாயம் செய்யறதும் எங்கட கையில தான் அதை தந்திருக்கிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், அடியார்களை பார்த்து சொல்றான், அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான், ஆட்சியாளர்களுடைய உள்ளங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, அவங்க உங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும் சரி, உங்களோட நல்லா நடந்து கொண்டாலும் சரி, இது அல்லாஹ்வுடைய முடிவுல தான் வருகிறது. அல்லாஹ்வுடைய முடிவும் மாறுறதும், அல்லாஹ்வுடைய முடிவும் நல்லா அமைகிறதும் எங்களுடைய கையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அடியார்களே நீங்க எனக்கு வழிபட்டு நடந்தால், குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தால், சைத்தானுக்கு வழிபடாமல், மனவைக்கு கட்டுப்படாமல், யகுதி நசாராக்களுடைய முறையை பின்பற்றாமல் நீங்க ரப்புக்கு வழிபட்டு நடந்தால், அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயங்களை மாத்திரம் எடுத்து நடந்தால், ஹலாலானவைகளை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பீங்கண்டா, அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை உங்களுக்கு சாதகமாக மாத்தித்தாரே, அவங்க உங்களோட இரக்கமான முறையிலே, மிருதுவான முறையிலே நடந்து கொள்வார்கள் என்ற கருத்தை அல்லாஹ்வே ஹதீஸ் குதுசியில சொல்றான். என்ன சொல்ல வாரண்டா, எங்களுக்கு ஆட்சியாளர்கள் நல்லாமையோடு மண்டா, அல்லாஹ் போடுற கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடுறாங்க, வேற எல்லாம் நிறைய போடல. நீங்க எல்லாரும் எனக்கு வழிபட்டு நடங்க, நான் சொல்றத கேட்டு நடங்க. அப்ப அல்லாஹ் திரும்ப சொல்றான், அடியார்களே நீங்க எனக்கு மாற்றம் செய்வீர்கள் என்றால், நான் சொன்ன பிரகாரம் இல்லாமல் உங்களுடைய மனோவிச்சைக்கு கட்டுப்பட்டு, சைத்தானுக்கு வழிபட்டு, யகூதி நசாராக்களுடைய முறைகளை பின்பற்றி, நினைச்ச பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கை உலகத்தில் கழிப்பீங்கண்டா, ஹராமான செயல்களை செஞ்சு பாவமான காரியங்களில் ஈடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையை கழிப்பீங்கண்டா, அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை உங்களுக்கு பாதகமாக மாற்றி விடுவேன் என்று சொல்லி அல்லாஹ்வே ஹதீஸ் குதுசியில சொல்றான். அவங்க உங்களோட கடினமான முறையில் நடந்து கொள்வார்கள், கோபமான முறையில் நடந்து கொள்வார்கள், அநியாயம் அட்டூழியம் செய்வார்கள், அந்த ஆட்சியாளர்களை கொண்டு உங்களை சோதிப்போம். அது மாத்திரம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் இருந்தும் சோதனைகள் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் இருந்தும் உங்களுக்கு பயங்கரமான சோதனை இருக்கிறது என்ற விடயத்தை அல்லாஹ்வே ஹதீஸ் குதுசியில சொல்றான். ரெண்டையும் ரெண்டும் இன்னைக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலைமையில தான் நாம் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா புறத்திலும் பிரச்சனை, அரசியல் ரீதியாக அதாவது தலைவர்கள் ரீதியாக இருந்தாலும் கூட பிரச்சனை தான், நிம்மதி இல்லாத தன்மை. இதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் இருந்தும் பயங்கரமான சோதனைகளும் வேதனைகளும். ஒரு ஒரு இடத்துல பார்த்தோம்டா, ஒரு சைட்ல வெள்ளமும் சூறாவளியும் எத்தனையோ பேர், இன்னொரு சைட்ல பார்த்தோம்டா நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள், நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களே, முஸ்லிம் சகோதரர்களை கொலை செய்யக்கூடிய நிலைமை, ஒரு முஸ்லிமுடைய உயிர் பொறுமதி இல்லாத ஒரு நிலைமை நமக்கு மத்தியில் இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா, நம்முடைய தலைவர்கள், நம்முடைய முஸ்லிம் தலைவர்கள் தங்களுடைய கௌரவம், தன்னுடைய கண்ணியம், தன்னுடைய பதவி கீழே இறங்க கூடாது என்பதற்காக வேண்டி எத்தனை அப்பாவி முஸ்லிம்களுடைய உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதனால நாளுக்கு நாள் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, மீடியாவை தொடர்ந்து பார்த்தாலும் சரி, எது நெட்டத்தை எடுத்து பாருங்களே, எத்தனை அப்பாவி முஸ்லிம்களுடைய உயிர்கள் அன்றாடம் பறிபோய்கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு ஏன் காரணம், எதற்காக வேண்டி இவைகள் நாம் நடக்குது, யாரு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இவைகள் கொலை செய்யப்பட்டவங்க கொலை செய்யறவங்க கேட்டு சொன்ன என்ன காரணம் என்று கேட்டா, யாருக்குமே காரணம் தெரியாது. ஏன் எதுக்குன்னு தெரியும், இதை நான் சொல்ல இல்ல, ஹதீஸே அருமை நாயகம் செல்லல்லாஹும் அவர்களே ஹதீஸ்ல சொல்றாங்க, கயாமத்துக்கு நெருக்கமாக நபிலாய் செல்லல்லாஹும் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த நாயரின் மீது சத்தியமாக, அந்த ரப்பின் மீது சத்தியமாக, லா தஸ்ரபு துன்யா, உலகம் செல்ல மாட்டாது, உலகம் அறிய மாட்டாது, கியாமத்துடைய நாள் வராது, எதுவரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு நாள் வரும் வரை, ஒரு நாள் வரும், அந்த நாள் வந்ததுக்கு பிறகுதான் கியாமத்துடைய நாள் வரும் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நாள் வராம கியாமத்து வராது, சுவர் பண்ணி சொன்னாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றா, லா யத்ரில் காத்திலு ஃபீமா கத்தல் வலல் மக்தூலு ஃபீமா குத்தில், கொலை செஞ்சவனுக்கு தெரியாது ஏன் கொலை செஞ்சேன் சொல்லி, கொலை செய்யப்பட்டவனுக்கு தெரியாது எதற்காக வேண்டி நான் கொலை செய்யப்பட்டேன் என்று தெரியாது. இந்த நாள் வரும் வரைக்கும் தியாமத்துடைய நாள் வரான்னு சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொலை செய்யப்பட்டவங்க தானே, ஒரு பொம்பளாஸ் நடக்குது, 20 பேர், 30 பேர், 50 பேர், 100 பேர் வரைக்கும் அதை விட கூட கொலை செய்யப்படுறாங்க. எல்லாரையும் எழுப்பாட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கேட்டு பாருங்க, ஏன் கொலை செய்யப்பட்டீங்க, எதற்காக வேண்டி கொலை செய்யப்படுங்க, என்ன காரணம், என்ன நோக்கத்துக்காக வேண்டி இது நடந்துச்சு அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டா அவங்கள்ட்ட வரக்கூடிய பதில் தெரியாதுன்னு தானே, என்ன உண்மையிலே தெரியாத அவங்களுக்கு அவள் அஜல் முடியின ஒரு பக்கம், அதை நான் பேச வரல. அவளை தெரியா, ஏன் தெரியாண்டா, அவங்க போனது கடைக்கு சாமான் வாங்குறது. அப்படி இல்லண்டா, உறவினர்களோட சேர்ந்து உறவினர்களுடைய வீட்டுக்கு போனான், குடும்பத்தோட சேர்ந்து இன்னும் இன்னும் தேவைக்கு போனான். அந்த நேரத்தில் ஒரு பொம்லாட் நடக்குது, அவங்க இருக்கிறாங்க, என்ன காரணம் தெரியா, அவங்க போனது வேற வேலைக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அப்ப கொலை செய்யப்பட்டவங்களுக்கும் ஏன் கொலை செய்யப்பட்டோம் என்றது தெரியாது. கொலை செய்யறவங்க இருக்கிறாங்க, அவங்களைத்தான் சந்திச்சு கேட்கறதுக்கு கேளுண்டாலும் கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியா, எனத்துக்கு சொல்லி மேலிடத்துல இந்த உத்தரவு நாங்க செய்யறோம், ஏனென்று எங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட போய் கேளுங்க. இப்படி ஒரு பதிலா தான் அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, பார்த்தா ஒட்டுமொத்தமா நம்முடைய தலைவர்கள், நம்முடைய முஸ்லீம் தலைவர்கள், நம்முடைய நாட்டினுடைய தலைவர்கள் தங்களுடைய பதவி பறிப்போகக்கூடா, தன்னுடைய அந்தஸ்திலிருந்து கீழே இறங்கக்கூடா, தன்னுடைய கௌரவம் இழக்கக்கூடா என்பதற்காக வேண்டி எத்தனை அப்பாவிகளுடைய உயிர்கள் பறிப்போனாலும் சரி, பிரச்சனை இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதனால நாளுக்கு நாள் உயிர்கள் பலி போய்கொண்டுதான் இருக்கு. அன்பார் இஸ்லாமிய சோழர்களே, பார்க்கறதுக்கே மிச்சம் கவலைக்குரிய விஷயம், நம்முடைய முஸ்லீம் சகோதரர் மௌத்தாகி இருக்கிறார், மரணம் செய்கிறார், அவருக்கு பக்கத்திலே நம்முடைய சகோதரர்கள் கூட வெற்றி கழிப்புடன் கொண்டாடக்கூடிய நிலைமை இன்றைக்கு உருவாகிக் கொண்டிருக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, இவ்வாறான ஒரு பிரச்சனை நமக்கு மத்தியிலே உருவாகி கொண்டிருக்கிறது. பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் ஆட்சியாளர்கள் நமக்கு பாதகமா, நமக்கு சாதகமா, அதாவது நமக்கு பாதகமாக நடக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வே திரும்ப ஹதீஸ் குதுசியில தொடர்ந்து சொல்றான், இப்படியான பயங்கரமான ஒரு நிலைமை உங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க எப்படி நடந்து கொள்வீங்க? அல்லாஹ்வே சொல்றான், ஃபலா துஸ்ஹிலு அன்ஃபுஸகும் பித்துஆயி அலல் முலுக். இந்த நிலைமை உங்கள்ட்ட வரக்கூடிய நேரத்தில் ஆட்சியாளர்களுக்கு பதுவா செய்யும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆட்சியாளர்களுக்கு பதுவா செய்யும், விலை கூடுது, பிரச்சனை வரையுது, நாங்க என்ன செய்யறது? ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்றோம், அல்லது ஒருத்தர் தான் நிக்கிறோம், பேப்பரை பார்க்கிறோம், பார்த்து போட்டு அவனுக்கு நாசமாகட்டும், அவன் இல்லாமல் போகட்டும், அவனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, அவன் இல்லாம இன்னொருத்தன் வந்தா இந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி ஏசுறோம், பேசுறோம், பதுவா செய்யறோம். அல்லாஹ் சொல்றான், பலா துஸ்கிலுவான் புசகும் பித்வா யலல் முலுக், ஆட்சியாளர்களுக்கு பதுவா செய்யாதீங்க. பதுவா செய்யாதீங்கன்ற அர்த்தம் என்ன? பதுவா செய்யறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல, நீங்க சும்மா பதுவா செய்யறதுல பிரயோஜனம் இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே? வலாக்கின் ஸ்கலுவன் ஃபுஸக்கும் பிஸ்ஸிக்ரி வத்தவரோ கை அத்தியக்கும் முழுக்கட்டும். நீங்க என்ன செய்யணும் அண்டா? என்னிடத்துல மீண்டு வாருங்க, என்னிடத்துல தௌபா செய்யுங்க, ஆட்சியாளர்களை உங்களுக்கு நான் சாதகமாக மாத்தி தாரேன் என்று சொல்லி அல்லாஹ்வே தன்னுடைய ஹதீஸை புதுசியில எங்களுக்கு தெளிவாகவே சொல்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால நீங்க யாருமே நினைக்க கூடாது, இவர் ஒரு சைட்டுக்கு சப்போர்ட்டா பேசுறார், ஒரு சைட்டுக்கு சார்ந்து பேசுறார், இவர் ஒரு பார்ட்டியை சேர்ந்தவரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரவே தேவையில்லை. எங்களுக்கு இந்த ஒரு பார்ட்டி கிடையாது, நாங்க யாருக்கும் சப்போர்ட்டா பேசவும் தேவையில்லை. குர்ஆன் ஹதீஸ் எனக்கு சொல்லுதோ இந்த விஷயங்களை மாத்திரம் தான் சொல்றோமே ஒழிய எங்களுக்கு இன்று யாருமே கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, இன்னைக்கு இருக்கிற நிலைமை இவ்வளவு பயங்கரமான நிலைமையில் நாம ஒருத்தர் ஒருத்தரை சாடுறோம், ஒருத்தர் ஒருத்தரை ஏசுறோம், பேசுறோம், இதால எந்த பிரயோஜனமும் கிடையாது என்ற கருத்தை அல்லாஹ்வே ஹதீஸ் குதுசியில நமக்கு தெளிவாக சொல்லுறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, மிகவும் ஒரு பயங்கரமான காலம், பாவங்களை சர்வ சாதாரணமா செய்யறோம், இதனால் அல்லாஹ்வுடைய சோதனைகள் வேதனைகள் இறங்குகிறது. ஏற்கனவே இந்த பரக்கத்துக்களும் ரஹ்மத்துக்களும் ஏற்பட்டுட்டு மிச்சமே பயங்கரமான கஷ்டமான ஒரு நிலைமையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, ஏற்கனவே நான் சொன்ன ஹதீஸ்ல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான், இதா பாலத் உம்மத்தி கம்சாசரத கஸ்லத்தன் ஹல்ல பிஹல் பலா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் 15 விதமான பாவங்களை தங்களுக்கு மத்தியில சர்வ சாதாரணமாக செய்வாங்கண்டா, சர்வ சாதாரணமா நடக்குமண்டா, ஹல்ல பிஹல் பலா, பலாய் முசீபத்துக்கள் ஹலால் ஆகிடும், பலாய் முசீபத்துக்கள் உண்டாகும் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 15 இல்லை இதை விட கூட பாவத்தை நாங்கள் சர்வ சாதாரணமா செய்யறோம், இதனால் அன்றைக்கு பலாய் முசீபத்துக்கள் பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத தன்மை நமக்கு மத்தியில் உருவாக இருக்குது. ஒரு சஹாபி நம்ம இடத்துல கேட்கிறாங்க, யார சொல்லல்லா அந்த 15 விஷயமும் என்னன்னு சொல்லி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் 15 விஷயத்தையும் சொன்னார்கள். இந்த 15 விஷயத்தையும் சொல்றேன், அன்றைக்கு நேரம் பத்தாது, நேரம் போதாது, அதுல ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்கள், 15 விஷயத்துல ஒரே ஒரு விஷயம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இதா காணல் மக்னம் துவலா, இதா காணல் மக்னம் துவலா, அந்த அர்த்தம் செல்வந்தர்களும் செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழைகளுடைய சொத்துக்களை, ஏழைகளுக்கு சொந்தமானது, ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டதை தங்களுடைய சேர்ப்புக்குள்ள போட்டுக் கொள்ளுவாங்க. உலகத்தில் பலாய் முசீபத் உருவாகும் என்ற கருத்தாரு விநாயகம் செல்லல்லாசும் சொன்னார். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, தெளிவா சொல்றா, ஏழைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கொடுத்தது அது அரசாங்கமா இருக்கிறதுக்கே, அல்லது வெளிநாட்டு உதவி ஆயிக்கிறதுக்கே, அல்லது தொண்டு நிறுவனம் ஆயிக்கிறதுக்கே, அல்லது தனி நபர் உதவி ஆயிக்கிறதுக்கே, அந்த கொடுக்கப்பட்டது ஏழைகளுக்கு பயிற்சி சேராமல் இடையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, இடையில இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வாக்க பயன்படுத்தி தங்களுடைய சேப்புக்குள்ள போட்டுக் கொள்வாங்கண்டா, ஏழைகளுக்கு கொடுக்காம தங்களுடைய சேப்புக்குள்ள போட்டுக் கொள்வாங்கண்டா, உலகத்துல பலாய் முசீபத்துகள் உருவாகும் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே ஹதீஸ்ல சொல்லிருக்காங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு தெளிவா விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு சுனாமி வந்து எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல், 8 வருஷமாக போகுது சுனாமி வந்து. இன்றைக்கும் கூட அண்மையில கூட நீங்க பார்த்திருப்பீங்க, சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படி ஒரு ஹெடிங் வந்திருக்கு எல்லாத்துலயும். சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது தங்களுக்கு கட்டப்பட்ட வீடுகள் கிடைக்காமல் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும், 7 வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இன்னும் கொடுக்கப்பட இல்லையா, என்ன நடந்தது? நீங்க கொஞ்சம் அந்த இடத்துக்கு போயிட்டு பாரு, யாருமே தப்பா நினைக்காது, அங்க உள்ளவங்க இருந்தாலும் என்னைய தப்பா நினைக்கிறாள், விஷயத்தை சொல்லணும் என்றதுக்காக வேண்டி சொல்றேன். அங்க அந்த ஏரியாக்கு போயிட்டு பார்த்தா ஒருத்தர் வீட்டுக்கு சுனாமியால தண்ணி மட்டும்தான் வந்திருக்கும், எந்த ஒரு சேதமும் நடந்திருக்காது. ஆனா அவருடைய பேர்ல சுனாமியால் பாதிக்கப்பட்டவர் இந்த லிஸ்ட்ல ஒரு வீடு, ரெண்டு வீடு, மூணு வீடு, அவருக்கு கீழே. உண்மையிலே பாதிக்கப்பட்டவர், தன்னுடைய முழு வீடும் சேதம், தன்னுடைய பிள்ளைகள் அதாவது இறந்து விட்டார்கள், அல்லது பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்களை இழந்து அனாதைகளாக இருக்கிறார்கள், இன்றைக்கும் ஓலக்குடி செயல் இருக்கிறார்கள், பெய்யக்கூடிய மழை அவங்களோட தலையில, அடிக்கக்கூடிய வெயில் அவங்களோட தலையில, ஒரு நேரம் சாப்பிட்ட இன்னொரு நேரம் சாப்பாடு கிடையாது, இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட பேர்ல ஒரு வீடு கூட கிடையாது, ஒரு வீடு கூட இல்லை. ஆனா இவருக்கு சரியா பாதிப்பு இல்லை, இவருடைய பேர்ல மூணு வீடு. என்ன நடந்துச்சுண்டா, அவங்க தங்களுக்கு அதிகாரம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, செல்வத்தை பயன்படுத்தி எடுத்துக்கொண்டாங்க. இவங்க ஏழைகள் அனாதைகள், அதிகாரம் இல்ல, செல்வாக்கு இல்ல, அதனால ஒன்று கூட இல்லாமல் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அன்பான இஸ்லாமிய சோழர்களே, அண்மையில வீடுகள் எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு அதுல போயிட்டு பலவந்தமா குடியேறினான். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அதுல ஆர்டிக்கலா அழகாக வந்துச்சு, எல்லாரும் படிச்சவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு உள்ளது ரெண்டே ரெண்டு பொம்பளை பிள்ளை, இந்த பெண் பிள்ளைகளை வயது, அதாவது வயதுக்கு வந்து விட்டார்கள், இவர்களை இந்த ஓல குடிசையிலிருந்து பாதுகாக்கிறது கஷ்டம், அதனால தான் நான் ஊட்ட உடைச்சிட்டு பூட்டை உடைச்சி அந்த ஊட்டுக்கு போயிட்டு பலவந்தமா குடியேறினேன் குடியேறினேன் சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் கண்ணீர் மல்க சொல்லும் பொழுது, அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, இந்த செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம். என்ன நடந்ததுண்டா, சரியா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது அவங்களை பேச்சு சேரல, இடையில உள்ளவங்க தங்களுடைய சேப்புக்குள்ள தங்களுக்கு சொந்தமா அடிச்சுக்கொண்டாங்க. இதனால உலகத்துல பிரச்சனைகளும் பலாய் முசீபத்துகள் நிம்மதியில்லாத தன்மை உருவாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா துல்மன் இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, யாரெல்லாம் யதீம்கள் அநாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுவார்களோ, அநியாயமாக எடுத்துக் கொள்வார்களோ, அவங்க தங்களுடைய வயிற்றுல சாப்பிடுறது, இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவங்க தங்களுடைய வயிற்றுல நெருப்ப சாப்பிடுறாங்கன்னு குர்ஆன் சொல்லு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்துல கொஞ்சம் இன்பத்துக்காக வேண்டி எடுக்கிறோம், நான் உலகத்துல நிம்மதியா சந்தோஷமா வாழணும் எடுக்கிறோம், ஆனா அது நெருப்ப சாப்பிடுறோம் என்ற விஷயம் அவங்களுக்கு விளங்குது இல்ல. நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் உங்களிடத்துல பயங்கரமான தண்டனை இருக்கிறது என்ற விஷயத்தை தான் குர்ஆனுடைய ஆயத்தில் நமக்கு தெளிவாக உணர்த்து. அங்கெல்லாம் அப்படி இல்ல, இன்னைக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலைமை, நமக்கு மத்தியில நாம் என்ன செய்கிறோம் என்றா, உதாரணம் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்து. ஒரு வாப்பா இருக்கிறார், அவருக்கு ஒரு கடை இருக்குது அல்லது ஒரு வீடு இருக்குது, குடி கொடுத்திருக்கிறார். அந்த வாப்பா திடீர் அது எக்ஸிடென்ட்லயோ அல்லது திடீர் மவுத்து வந்துட்டு இருக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு சின்ன பிள்ளைகள். இப்ப கூலி கெடுத்தவர் யோசிக்கிறார், இவ்வளவு நாள் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கூலி கொடுத்து கொண்டிருக்கிற, கூலி கொடுக்கிறதுக்கு தடையா இருந்த, கூலி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைமை வந்தது. பெற்றோர் இருக்கிறார், அவர் வாப்பாய்க்கிறார் என்ற ஒரு வலையினால்தான் அது கொடுக்க வேண்டிய நிலைமை. கூலி கெடுத்தவர் யோசிக்கிறார், ஏன் அதை நான் கூலி கொடுக்காம எனக்கே சொந்தமாக்கி கொண்டா, நல்ல வேண்டி யோசிக்கிறார். யோசிச்சதோட முடிக்கல, அவருக்கு சாதகமா சட்டத்தை பயன்படுத்துறார். சட்டம் தப்புன்னு சொல்ல வரல, அவருக்கு சாதகமா சட்டத்தை பயன்படுத்தி அவர் அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்றார். சின்ன பிள்ளைகள் ஏழைகள் ஒன்றுமே செய்யறதுக்கு இயலாது, அதிகாரம் கிடையாது. இவங்க வீதி கரங்கி முழு சொத்தையும் இழந்து வீதி கரந்தி அனாதைகளாக சுத்தக்கூடிய நிலைமை. அவன் அந்த வீட்டுக்கு அல்லது கடைக்கு சொந்தக்காரனாக மாறுறதும் இவங்க அனாதைகளாக வீதி ஓரங்களில் சுத்தக்கூடிய நிலைமை நமக்கு மத்தியில் அன்றாடம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், மனக்கட்டத்த ஹக்கம்ரீம் முஸ்லிமின் வியமீனிகி, யார் இன்னொருத்தருடைய சொத்தை, அது காணியாய்க்கலும் பூமியாய்க்கலும் எதுவாய்க்கலும், இன்னொருத்தருடைய சொத்தை பொய் சத்தியம் சொல்லி பொய் சத்தியம் செய்து தனக்கு சொந்தமாக்கி கொள்ளார் கொள்ளுவார்ண்டா, யாராவது தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுவாங்கண்டா, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை, அல்லாஹ் அவங்களுக்கு நரகத்தை கட்டாயமாக்குறான். வஹர்ரம் அலைகள் ஜன்னா சுவர்க்கம் ஹராம் என்ற கருத்தார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்படி வரணும் ஒரு தரப்பாக சொல்லணும், உங்களுக்கு சுவர்க்கம் கட்டாயம் நரகம் ஹராம். இப்படி இதுக்கு நேர எதிர், உனக்கு நரகம் கட்டாயம் சுவர்க்கம் ஹராம். எப்பண்டா இன்னொருத்தனுடைய சொத்தை பொய் சத்தியம் செய்து பொய் சத்தியம் சொல்லி தனக்கு சொந்தமாக்கி கொண்டாண்டா அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை. ஒரு சஹாபி நபியிடத்தில் கேட்கிறாங்க, யார சூழலாம் தீரன், நாங்க பொய் சத்தியம் சொல்லி எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்றது அது ஒரு அற்பமான ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் எங்களுக்கும் நரகம் கட்டாயம் சுவர்க்கம் ஹராமாகுமாண்டு நபியிடத்தில் ஒரு சஹாபி கேட்கும் பொழுது நபியல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒயங்கான கலீபம் மின்னராக், நீங்க பொய் சத்தியம் சொல்லி உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்றது ஒரு மிசுவா குச்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கும் நரகம் கட்டாயம் சுவர்க்கம் ஹராம் என்ற கர்த்தாருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னான். மிசுவா குச்சியோட விலையோடு ஒரு 20 ரூபா குன்னு ஒரு 50 ரூபா சரி, வெளிநாட்டில வந்துச்சு மிச்சம் டொப் லெவல்ல ஒரு 200 ரூபா வச்சுக்கொள்ளும், அதோட கூட்டுறதுக்கு 200 ரூபா பொறுமதியான 200 ரூபா காத்த பொய் சத்தியம் செய்து ஒருத்தர் தனக்கு சொந்தமாக்கி கொண்டாருண்டா அவருக்கு நரகம் கட்டாயம் சுவர்க்கம் ஹராம் என்று இருக்குமண்டா. கோடி கணக்கில் இன்றைக்கு இன்னத்தருடைய சொத்து என்று தெரிஞ்சு மனச்சாட்சிக்கு பாதகமா சத்தியம் செய்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தயாரிச்சு தனக்கு சொந்தமாக்கி கொள்றோம்டா அவங்களுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுப்பான் விஷயம் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, இன்றைக்கு பயங்கரமா சர்வ சாதாரணமா இதெல்லாம் நடந்து கொண்டு தானே. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அதிகாரம் இல்லை என்று தெரிஞ்சா அவங்களை அப்படியே அமைச்சு அதுல இருந்து எடுத்துக்கொள்றதுக்கு நாங்க யாருமே பொறுப்படுத்துறது கிடையாது. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், யார் இன்னொருத்தருடைய பூமிய எந்த ஒரு ஹக்கும் இல்லாமல் அநியாயமாக இன்னொருத்தருடைய பூமியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டாருண்டா அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற தண்டனை. அதாவது கியாமத்துடைய நாளையிலே 7 பூமிகள் வரைக்கும் அவங்க சுரிவாங்கப்படுவாங்க என்ற கருத்தாருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, இன்றைக்கு சர்வ சாதாரணம். எப்படின்னா மாலையில பேசி பார்த்தோம்னு சொன்னா வேலியை கணக்க பார்த்துட்டு வந்தோம்னா சரியா கணக்கா வேலைக்கு அந்த இடத்துல ஆயிக்கும். நீங்க வேலை கட்ட சரியா கணக்காய்க்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கணக்காயிக்கும். அதே வேலைய காலையில பெய்து பாத்தீங்கடா அந்த வேலைக்கு கால் முளைச்சு கொஞ்சம் நடந்துச்சு, அதுக்கு கால் முளைக்குமா? அதுக்கு நடக்கிறதுக்கு ஏவா அதை நடக்க வச்சிக்கிறான். இது என்னுடைய இடம், எனக்கு சொந்தமானது என்ற நிரூபிக்கிறதுக்கு இரவோட இரவா அந்த வேலையை கலத்தி கொஞ்சம் தள்ளி போட்டீங்க. மாலையில பாருங்க சமதர பூமியாயிருக்கும், எந்த ஒரு கட்டிடம் நீக்காது, வெறும் சமதர பூமியாயிருக்கும். இதே பூமிய காலையில போய் பாத்தீங்கண்டா ஒரு பில்லியன் உண்டலும் இருக்கு, இரவாட இரவா கட்டிப்பான். நாளைக்கு வருவார் அவருக்கு காட்டாலும் இது எனக்கு சொந்தமான இடம், எனக்கு சொந்தமான பில்டிங் என்ற நிரூபிக்கிறதுக்காக வேண்டி இரவோட இரவா வேலை நடக்கும். அன்பான இஸ்லாமிய சோழர்களே, இவ்வாறே அதிகாரம் இல்லாதவங்க ஏழைகளுடைய சொத்துக்களை தங்களுக்கு மத்தியில எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி சூறையாடி கொள்றதுக்காக வேண்டி விஷயங்கள் நமக்கு மத்தியில் நடக்குமண்டா பலாய் முசீபத்துகள் உருவாகும் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இதுல ஒரே ஒரு விஷயம், இன்னும் 16 விஷயத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிப்போடு கடைசியில சொன்னாங்க, இந்த 15 விஷயம் உங்களுக்கு மத்தியில சர்வ சாதாரணமா நடக்கும். அந்த நேரத்தில் நீங்க எதிர்பாருங்க, அனல் காற்று அடிக்கிறது எதிர்பாருங்க. கருத்தாருமை நாயகம் சொல்லலாம் சொன்ன அனல் காற்று இன்றைக்கு விளங்காது, ஒரு 10-15 நாளைக்கு முன்னால எங்களுக்கு அனல் காத்து என்னன்றது விளங்கிக்கும். நிம்மதியான ஆரோக்கியமான ஒரு நிலைமை உருவாகணும். எங்களுடைய முழு கவனத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்போம், முழு கவனத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்போம். அங்க அப்படி செய்யறான், இங்க இப்படி செய்யறான், அங்க அநியாயம் நடக்குது, இங்க அநியாயம் நடக்குது. வீதி கரங்கி ஆர்ப்பாட்டம் செய்யறது கிடையாது, ஆர்ப்பாட்டம் செய்யறதுல வேலையே இல்ல. எங்களுடைய முழு கவனத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி துஆன்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நாங்க வேண்டுவோம், எங்களை நாங்க சீராக்கி கொள்வோம். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய அருள் முழுத்த கிடைக்கும். நிம்மதியா சந்தோஷமா ஆரோக்கியமா உலகத்தினுடைய வாழ்க்கையை கழிக்கிறது கேளும். இதுக்கு நேர்மாற்றமாக வீதி கரங்கி ஆர்ப்பாட்டம் செஞ்சு அல்லது வேற வேற அநியாயங்களை செய்வோம், அழிவுகளை உருவாக்குவோம், அதுவே எங்களுக்கு சோதனையாக மாறும் என்ற விஷயத்துல எந்த சந்தேகமும் கிடையாது. இஸ்லாமிய சோர்களே, எங்களுடைய நிலைமைகள் நல்லா மாறி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்தருள்வாயாக, உன்னால புரிந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே செய்ய தருள்வாயாக, முழுவதிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, முஸ்லீம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ச்சிடுவாயாக, முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பாதுகாத்தருள்வாயாக, எங்களுடைய பள்ளிவாசல்களை பாதுகாத்தருள்வாயாக, அந்நியர்களுடைய பிடியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களை பாதுகாத்தருள்வாயாக, முஸ்லீம்களுக்கு சொந்தமானதாக ஆகி தந்தருள்வாயாக, முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பாதுகாத்தருள்வாயாக, முஸ்லீம்களுடைய அதாவது பொருளாதார விஷயங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக, அந்நியர்களுடைய கைக்கு போறத்தை விட்டு முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures, visit slhub.com.